லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை ஜூன் மாதம் 30 தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையில் போரினால் காணாமல் போனவர்கள் மற்றும் சரணடைந்தவர்கள் விவரங்கள் இன்னும் 2 ஐநாவிடம் கையளிக்கப்படும் என்று அரசு பிபிசியிடம் உறுதிப்படுத்தியுள்ள செய்திகள், எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தனித்து போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளவை,
பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களுடைய குரலாக பிரதிநிதிகள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் கணித்துத்தான் நாங்கள் போட்டியிடுவோம்.
இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதிகளின் எண்ணிக்கையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது குறித்த சில விவரங்கள், கிரேக்கத்தில் தொடரும் பொருளாதார நெருக்கடிகளால் இந்திய ஏற்றுமதிகள் பாதிக்கப்படுமா என்பது குறித்த ஒரு பார்வை.
நிச்சயம் யூரோப்பு பாதிக்கப்பட்டதுன்னா அதனுடைய பின்விளைவு இந்தியாலையும் இருக்கும். யூரோப்ல எக்கனாமி டவுன் ஆச்சுன்னா அவங்களோட பர்ச்சேசஸ் கம்மியாகும், ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிசினஸ் வால்யூம் கம்மியாகும்.
இன்ன பிற செய்திகளும் அப்புறம் அனைவருக்கும் அறிவியலும் கேட்கலாம். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் நந்தினி குருசங்கரன்.
புதிய 2 கடன் மீட்சி திட்டத்திற்கான ஒப்பந்தம் ஒன்றை ஐரோப்பிய ஒன்றியத்திடம் கிரேக்கம் கோரியுள்ளது. நாட்டின் பெரிய கடன்களை ஒரே சமயத்தில் மறுசீரமைக்கும் திட்டமும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது.
Οι πιστωτές και οι εταίροι μας δίνουν μια συμφωνία η οποία δεν αποτελεί λύση.
இந்த அறிவிப்பு கிட்டத்தட்ட கடைசி நிமிடத்திலேயே வந்துள்ளது. இன்று கிரேக்கத்தின் நடப்பு கடன் மீது மீட்பு ஒப்பந்தம் காலாவதியாகும் வேளை, இன்றைக்குள் தாம் முக்கியமாக செலுத்த வேண்டிய கடன் கொடுப்பனவை தம்மால் செலுத்த முடியாமல் போய்விடும் என கிரேக்கம் ஏற்கனவே உறுதிபட தெரிவித்திருந்தது. சில மணி நேரத்தில் யூரோ வலய நிதியமைச்சர்கள் இந்த ஒப்பந்தம் குறித்து தொலைபேசியில் கலந்துரையாடுவார்கள்.
இந்தோனேஷியாவின் மேற்கில் உள்ள சுமத்ரா குடியிருப்பு பகுதியில் ஒரு ராணுவ போக்குவரத்து விமானம் விழுந்து நொறுங்கிய விபத்தில் 100 உயிரிழந்திருக்கலாம் என்றும், இதுவரை குறைந்தது 49 சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நான்கு இயந்திரங்களை கொண்ட அந்த C-130 ரக ஹெர்குலஸ் விமானத்தில் 113 பயணிகள் பயணித்ததாக நம்பப்படுகிறது. மேடன் நகரிலிருந்து வானுக்கு புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே நொறுங்கி கீழே விழுந்த அந்த விமானம் அருகில் இருக்கும் குடியிருப்பு கட்டடங்களையும் கடைகளையும் சேதப்படுத்தியது. இந்த விமான விபத்துக்கு என்ன காரணம் என்று இன்னமும் தெளிவாக தெரியவில்லை. தொழில்நுட்ப பிரச்சினைகள் காரணமாக அந்த விமானம் புறப்பட்ட இடத்திற்கே திரும்பி வர வேண்டும் என்று அந்த விமானி விபத்து நடப்பதற்கு சற்று முன்னர் கேட்டுக்கொண்டதாக விமானப்படையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.
தென்சூடான் ராணுவத்தினர் டஜன் கணக்கான சிறுமிகளை குழுவாக பாலியல் வல்லுறவு செய்து பின்னர் அவர்களது வீடுகளினுள்ளேயே அவர்களை உயிருடன் எரியூட்டிக் கொன்றதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கின்றது. தென்சூடான் அரசாங்கத்திற்கும் கிளர்ச்சி படைகளுக்கும் இடையே சண்டை உக்கிரமாக நடைபெற்ற அந்த நாட்டின் வடகிழக்கு பிராந்தியத்திலேயே இந்த துஷ்பிரயோகங்கள் நடந்துள்ளதாக அங்குள்ள ஐநா ஒரு புதிய அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கிளர்ச்சி குழுவினரின் இருப்பிடம் குறித்த தகவலை தெரிவிக்கும்படி ஒரு பெண்ணை நிர்பந்திப்பதற்காக கனன்று கொண்டிருந்த நிலக்கரி அவரது கைகளில் ஏந்தும்படி செய்யப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. கிளர்ச்சியாளர்கள் சிறுவர்களை போராட்டத்தில் சேர்த்துக் கொண்டதாகவும் பாலியல் வல்லுறவு புரிந்ததாகவும் கொலைகள் செய்ததாகவும் ஐநா குற்றம் சாட்டியிருக்கிறது. ஐநாவின் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இதுவரை எந்த தரப்பும் பதிலளிக்கவில்லை.
நைஜீரியாவின் அரசு எண்ணெய் நிறுவனம் முந்தைய அரசாங்கத்தின் கீழ் பெருமளவில் பண மோசடி செய்திருப்பதாக எழுந்த புகார்கள் குறித்து நைஜீரிய அதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர். கடந்த ஆட்சியில் தாங்கள் சம்பாதித்த 40 டாலர்கள் பணத்தில் பாதிக்கும் அதிகமான தொகையை மத்திய அரசிற்கு செலுத்தியதாக தேசிய பொருளாதார சபை கூறியிருக்கிறது. ஆனால் தேசிய பொருளாதார சபை எண்ணெய் வருமானம் முழுவதையும் அரசுக்கு செலுத்தியாக வேண்டும். கடந்த வாரம் நைஜீரிய தேசிய பெட்ரோலிய கழகத்தின் குழுவை அந்நாட்டின் புதிய அதிபர் முகமது புகாரி கலைத்திருந்தார்.
தீவிரவாதத்தை எதிர்க்க கடுமையான சட்ட நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்படும் என எகிப்தின் அதிபர் அப்துல் ஃபட்டா அல் சிசி உறுதியளித்துள்ளார். கைரோவில் அரசு வழக்கறிஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு மறுநாள் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
சிரியாவில் மாந்திரீகத்தில் ஈடுபட்டார்கள் என்று குற்றம் சாட்டி இரண்டு பெண்களின் தலையை இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் துண்டித்து கொன்றுள்ளதாக சிரியாவின் அரசியல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். சிரியாவில் ஐஎஸ் அமைப்பினர் பொதுமக்களில் பெண்களை தலைவெட்டி கொள்வது இதுவே முதல் முறை. இப்பெண்களும் அவர்களுடைய கணவர்களும் மாந்திரீகத்தில் ஈடுபட்டமைக்காக இவ்வாறு தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையில் விடுதலை புலிகளுடனான போர் முடிவடைந்து 6 ஆண்டுகளுக்கு மேலானாலும் போர் முடிவடையும் தருவாயில் அரச படைகளிடம் சரணடைந்தவர்களில் இன்னும் பலரின் நிலை என்னவென்று தெரியாத ஒரு சூழலே நிலவுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்களும் அரசியல் கட்சிகளும் பல போராட்டங்களையும் நடவடிக்கைகளையும் முன்னெடுத்தாலும் அரச தரப்பிலிருந்து அது குறித்து உறுதியான தெளிவான பதில்கள் இதுவரை வெளியாகவில்லை. காணாமல் போனவர்கள் தொடர்பில் ஏராளமான வழக்குகள் நீதிமன்றங்களின் முன்னர் எடுத்துச் செல்லப்பட்டாலும் இதுவரை அரச தரப்பு அது குறித்து பதில்களை அளிக்க வேண்டும் என்று எந்த நீதிமன்றமும் உத்தரவும் இடவில்லை. இப்படியான பின்புலத்தில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெற உள்ளன. இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான அரசு பதவியேற்று 6 மாதங்கள் முடிவடைகின்ற நேரத்திலும் ஏன் அரசு இதுகுறித்த விவரங்களை வெளியிட இன்னும் தயங்குகிறது என வெளியுறவுத்துறையின் துணை அமைச்சர் அஜித் பெரேராவிடம் கேட்டேன்.
There's no simple answer. We will definitely deal with these difficult issues with our reply in the September session in UNHRC. We know almost all the issues you have.
இதற்கு சுலபமான பதில் ஏதும் இல்லை. எனினும் மிகவும் சிக்கலான இந்த விஷயம் குறித்து எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நாங்கள் அளிக்கும் பதிலில் கையாள்வோம். எமக்கு முன்னர் என்னென்ன பிரச்சனைகள் உள்ளன என்பதை நாம் அறிவோம். இந்த பிரச்சினை முடிவிற்கு வர வேண்டுமென நாங்கள் விரும்புகிறோம். எனவே எம்மிடமுள்ள அனைத்து தகவல்களையும் அநேகமாக வெளியிடுவோம். நாங்கள் உங்களிடம் வேண்டுவதெல்லாம் தயவு செய்து எம்மை நம்புங்கள் என்பதே. சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திடம் அனைத்து தகவல்களும் உள்ளன
என்று கூறி அவரிடம், அரசை மக்கள் நம்ப வேண்டும் என்று நீங்கள் கூறினாலும் அவர்கள் கோரும் தகவல்களை நீங்கள் வெளியிட்டால்தானே அந்த நம்பிக்கை உங்கள் மீது வரும் என்று கேட்டேன்.
I totally agree with you. The people entitled to have the correct information and all the information. We are in a very difficult process, but definitely we will be able to give you almost all the information.
நீங்கள் கூறுவதுடன் நான் முழுமையாக உடன்படுகிறேன். மக்களுக்கு சரியான அனைத்து தகவல்கள் கிடைக்க வேண்டும் என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். மிகவும் இக்கட்டான நிலையில் நாங்கள் இருக்கிறோம். வழிமுறைகளும் அப்படியே உள்ளன. எம்மிடமுள்ள அனைத்து தகவல்களையும் நாங்கள் வெளியிட தயாராக இருக்கிறோம். அதற்கு சிறிது கால அவகாசம் தேவை. இந்த அரசு ஆட்சிக்கு வந்து 6 மாதங்களே ஆகின்றன. அது மட்டுமல்ல, வேறு சில தடைகளும் இதில் உள்ளன. ஆகவே உங்கள் கேள்வியுடன் நான் உடன்படும் அதேவேளை அரசு அனைத்து தகவல்களையும் உறுதியாக வழங்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்
என்ற அமைச்சர் அஜித் பெரேராவிடம், முழுமையான தகவல்களை அளிக்க முடியாவிட்டால் சில தகவல்களையாவது நீங்கள் வெளியிடலாமே என்று கேட்டேன்.
No, that's not a simple issue. There are some complicated issues. There are different versions on some incidents. There are some legal issues relating those incidents.
இல்லை, அது அவ்வளவு எளிதானது அல்ல. பிரச்சனை அவ்வளவு சுலபமாக தீர்க்கப்படக்கூடியது இல்லை. அதில் சில சிக்கல்கள் உள்ளன. பல சந்தர்ப்பங்களில் என்ன நடந்தது என்பது குறித்து மாறுபட்ட தகவல்கள் உள்ளன. அது மட்டுமன்றி சில சட்ட பிரச்சனைகளும் உள்ளன. எனவே தீர்வை வழங்கக்கூடிய நியாயமான வழிமுறைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும். 2 மாதங்களில் உங்களுக்கு எம்மால் கூடுதல் தகவல்களை வழங்க முடியும். எனக்கு தெரிந்த வரையில் இன்னும் அரசால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 250 குறைவாகவே இருக்கும். அந்த பட்டியல் நீதி அமைச்சகத்திடம் உள்ளது. அதை நானும் பார்த்துள்ளேன். அந்த தகவல்கள் ரகசியமானதும் கிடையாது
என்றார் இலங்கை அரசின் வெளியுறவுத்துறையின் துணை அமைச்சர் அஜித் பெரேரா. இலங்கையில் எதிர்வரும் 17ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் சில தேர்தல் மாவட்டங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் சில மாறுதல்களை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கை நாடாளுமன்றத்துக்கு மாவட்ட ரீதியாக 196 பேர் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். தேசிய பட்டியல் வழியாக 29 பேர் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். தெரிவாகும் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 225. தேர்தல் மாவட்ட ரீதியாக தெரிவாகும் உறுப்பினர்கள் மற்றும் அதற்கான வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற வேண்டிய வேட்பாளர்களின் எண்ணிக்கை போன்றன தேர்தல்கள் செயலகத்தினால் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிவித்தலை 2010 இறுதியாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுடன் நோக்கும் போது 9 உறுப்பினர்கள் தெரிவாகியிருந்த யாழ் மாவட்டத்திலிருந்து இம்முறை 7 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளார்கள். யாழ் மாவட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 2 குறைந்துள்ளது. அதேவேளை நுரலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் தலா 1 ஆசனம் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக 2010 நாடாளுமன்ற தேர்தலில் 7 உறுப்பினர்கள் தெரிவாகியிருந்த நுரலியா மாவட்டத்திலிருந்து இம்முறை 8 உறுப்பினர்களும், 10 உறுப்பினர்கள் தெரிவாகியிருந்த ரத்தினபுரி மாவட்டத்தில் 11 உறுப்பினர்களும் தெரிவாகும் வகையில் அம்மாவட்டங்களில் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த மாற்றங்களுக்கான காரணம் பற்றி பிபிசி தமிழோசையுடன் பேசிய மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் M.A. முகமத்,
ஒவ்வொரு ஆண்டும் வாக்காளர் டாப்பு அத்தாட்சிப்படுத்தப்பட்டதன் பின்னர் அந்த வாக்காளர் டாப்பில் உள்ள வாக்காளர் தொகைக்கு ஏற்ப தேர்தல்கள் ஆணையாளர் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் உரிய பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை வர்த்தமானி மூலம் அறிவிக்க வேண்டும். இதன்படி 2014 வாக்காளர் டாப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிவிசேட வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்த வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் குறித்தொதுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை கேட்பவே உறுப்பினர்கள் இந்த தேர்தலின் போது தெரிவு செய்யப்பட இருக்கிறார்கள்
என்றும் குறிப்பிட்டார் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் M.A. முகமத்.
நமது செய்தியாளர் உதயகுமார், இலங்கையின் வடமாகாண சபை தேர்தலை புறக்கணித்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார்கள். இது ஏன் என்பது குறித்து அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களுடன் பேசினார் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
கடந்த 2010 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டிருந்தோம். அந்த தேர்தலை நாங்கள் பகிஷ்கரிக்கவில்லை. அதற்கு பின்னர் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலையும் நாங்கள் பகிஷ்கரிக்கவில்லை. ஆனால் அந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிட முடியாத நிலைமை ஏற்பட்டது. காரணம், வேட்பாளர்களை எங்களால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ராஜபக்ஷ அரசாங்கத்தில் மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் இருந்தது. அதனால் எங்களால் வேட்பாளர்களை நிறுத்த முடியாத நிலைமையில் நாங்கள் போட்டியிட முடியாத நிலைமை ஏற்பட்டது. மாகாண சபை தேர்தலை கொள்கை ரீதியாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலே அதனை நாங்கள் பகிஷ்கரித்திருந்தோம். ஆகவே மாகாண சபை தவிர்ந்த தேர்தல்களில் நாங்கள் போட்டியிடுவது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அந்த வகையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய கட்சி சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடும்.
இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடும் பொழுது என்ன கொள்கை அல்லது என்ன விஷயத்தை நீங்க முன்வைத்து மக்கள்கிட்ட வாக்கு கேட்க போறீங்க?
எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் 2010 வலியுறுத்தி வருகின்ற வடகிழக்கு தமிழர்களுடைய தாயகம், தேசியம், தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை, தமிழ் தேசத்தினுடைய திறமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் அரசியல் தீர்வு அமைய வேண்டும் என்பதும், தமிழ் மக்கள் மீது இலங்கை அரசு மேற்கொண்ட இன அழிப்பு தொடர்பாக ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும், உள்ளக விசாரணை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் மீது இலங்கை அரசு மேற்கொண்டது ஒரு இனப்படுகொலை, அது ஒரு மனித உரிமை முறையோ வெறும் போர்க்குற்றமோ அல்ல. அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை வலியுறுத்தியும், காணாமல் போனவர்கள் தொடர்பாக ஐநா ஒரு விசாரணை நடத்தி அவர்களை கண்டறிய வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், மற்றும் இந்த போரில் சங்கவீனம் அடைந்து பாதிக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் போராளிகள் மற்றும் பொதுமக்களுடைய நலன்கள் கவனிக்கப்படுவதற்கு ஒரு சர்வதேச உதவிகள் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியிருப்பதற்கான விசேட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் முன்வைத்து அந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவதற்கு இருக்கின்றோம்.
இப்ப நீங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஆயத்தப்படுத்துகின்ற பொழுது ஏனைய கட்சிகள் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டம் அவற்றோடு சேர்ந்து அல்லது இணைந்து போட்டியிடும் அந்த வகையான யோசனை எதுவும் உங்களுக்கு இருந்ததா?
எங்களை பொறுத்தவரையில் தேசிய கூட்டமைப்பு, இந்த கட்சிகளுக்கு இடையில் இந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது. இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு மைத்திரி அரசாங்கத்தில் ஒரு பங்காளி கட்சி. மைத்திரி அரசாங்கத்தின் தேசிய நிர்வாகி சபையிலே உடனடிய தலைவர் சம்பந்தன் அவர்கள் அங்கம் வகிக்கின்றார். 2 தினங்களுக்கு முன்னர் கூட நடைபெற்ற கூட்டமைப்பினுடைய கூட்டத்தில் கூட வந்து தேசிய அரசாங்கம் அமைப்பது பற்றி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இவ்வளவு இன அழிப்புகளும் நடைபெற்ற பின்னர் இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்தவர்கள் தேசிய அரசாங்கம் அமைப்பது பற்றி பேசுகிறார்கள் என்று சொன்னால், போருக்கு பின்னர் தமிழர்களுடைய அரசியல் தீர்வை 13 முடக்குவதும், இந்த சர்வதேச விசாரணை என்பதை முற்றாக இல்லாமல் செய்து இந்த இன அழிப்பு செய்த ராணுவத்தை பாதுகாத்து இந்த அரசை பாதுகாப்பதும் தான் அவர்களுடைய நோக்கம். ஆகவே இவர்களுடைய செயற்பாடுகள் அனைத்து இலங்கை அரசுக்காகத்தான் நடைபெற போகின்றது. அந்த தரப்புகளோடு இணைந்து நாங்கள் போட்டியிட்டு எங்களுடைய மக்களுக்கு அநீதி கிடைப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களுடைய குரலாக பிரதிநிதிகள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் கணித்துத்தான் நாங்கள் போட்டியிடுவோம்.
தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
இலங்கை உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி ஒருவர் பதவி விலக வேண்டும் என்று இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது குறித்து கொழும்பிலிருந்து பிபிசியின் KS உதயகுமார் வழங்கும் ஒரு செய்திக்குறிப்பு.
தனது வீட்டு பணிப்பெண்ணை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள உச்சநீதிமன்ற நீதிபதி சரட்டி ஆப்ரு உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டுமென்று இலங்கை வழக்கறிஞர்களின் ஒன்றியம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இலங்கை வழக்கறிஞர்கள் ஒன்றியத்தின் தலைவர் வழக்கறிஞர் ஜே சி வெளியமுன இதனை தெரிவித்தார்.
சரத்பி ஆப்ரு மகதா நெவத்த வர காந்தாவுக்கு பாரதியில காந்தாவ ஆரோக்கியசாலா கத்தக்கரில் தீனும்
தனது வீட்டில் பணிபுரியும் பெண்ணை தாக்கி காயப்படுத்தியதாக நீதிபதி ஆப்ரு மீது போலீசார் நீதிமன்றத்தில் அறிக்கையொன்றை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்த வழக்கறிஞர் வெளியமுன இந்த சம்பவம் தொடர்பாக முறையாக விசாரணைகளை மேற்கொள்வது அவசியம் என்று தெரிவித்தார். கடந்த காலத்தில் நீதிபதி ஆப்ருவுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட போதிலும் அவை முறையாக விசாரிக்கப்படவில்லை. ஆனால் தற்போது நாட்டில் சட்டத்தின் ஆட்சி அமல்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த தாக்குதல் குறித்து முறையாக விசாரணைகள் கொள்ளப்பட வேண்டும். இதன்படி நீதிபதி சரட்டி ஆப்ருவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நியாயமான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு போலீசார் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் வழக்கறிஞர் ஜே சி வெளியமுன. இவ்வாறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள நீதிபதியொருவர் தொடர்ந்து வழக்கு விசாரணைகளில் ஈடுபட முடியுமா என்று கேட்டபோது
நீதி சேஸ்திரேட்ட சக அதிகரண சேஸ்திரத்தை வச்ச கலலா
இது நீதிமன்றத்தின் கௌரவத்தை பாதிக்கும் ஒரு செயல் என்று தெரிவித்த வழக்கறிஞர் வெளியமுன இவ்வாறு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள நீதிபதியொருவர் வழக்கு விசாரணைகளில் ஈடுபடுவதை அனுமதிக்க முடியாதென்று தெரிவித்தார். எனவே சம்பந்தப்பட்ட நீதிபதி உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டுமென்று ஜனாதிபதி மற்றும் தலைமை நீதிபதி உத்தியோகபூர்வ வேண்டுகோள்களை விடுக்க வேண்டுமென்றும் தெரிவித்தார் இலங்கை வழக்கறிஞர்களின் ஒன்றியத்தின் தலைவர் வழக்கறிஞர் ஜே சி வெளியமுன. இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக நீதிபதி சரட்டி ஆப்ரோவின் கருத்துக்களை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சித்த போதிலும் அந்த முயற்சி பயனளிக்கவில்லை.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார். கிரேக்கத்தில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு எப்படியான தீர்வு எட்டப்படும் என்பது இதுவரை தெளிவாக தெரியவில்லை. இன்று நள்ளிரவுக்குள் ஏதாவது தீர்வு ஏற்படுமா என்பதே இப்பொழுது எழுந்துள்ள கேள்வி. பெரும் எதிர்பார்ப்புகளும் அது தொடர்பில் வந்துள்ளன. இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்பு வழங்குகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
கிரேக்கத்தின் நிதி நெருக்கடியும் அதனால் ஏற்பட்டுள்ள தாக்கமும் இடியப்ப சிக்கல் போல உள்ளது. இன்று நள்ளிரவிற்குள் கிரேக்கம் ஒரு தொகுதி கடனை அடைக்க வேண்டுமென்று கடன் கொடுத்தவர்கள் கிரேக்கத்தின் மீதான அழுத்தங்களை அதிகரித்து வரும் வேளையில் வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்த தமக்கு கூடுதல் அவகாசம் தேவை என கிரேக்க பிரதமர் கோருகிறார். ஆனால் ஐரோப்பிய மத்திய வங்கி மற்றும் ஐரோப்பிய ஆணையம் அந்த வேண்டுகோளை ஏற்பதாக இதுவரை தெரியவில்லை. இதனிடையே எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை கடன் கொடுத்தவர்கள் முன்வைக்கும் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது தொடர்பில் மக்கள் கருத்தறியும் வாக்குப்பதிவும் கிரேக்கத்தில் நடைபெறவுள்ளது. அந்த மக்கள் கருத்தறியும் வாக்குப்பதிவை ரத்து செய்ய வேண்டுமென ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கோரினாலும் அது சாத்தியமில்லை என கிரேக்கத்தின் நிதியமைச்சர் யானிஸ் வேரோஃபாகிஸ்
வலியுறுத்தியுள்ளார்.
தற்போதைய தேவையெல்லாம் கிரேக்க மக்கள் பாதுகாப்புடன் ஒற்றுமையாக இருக்கும் வகையில் ஆழமாக என்ன கருத்துக்களை தெரிவிக்க உள்ளனர் என்பதே. கிரேக்க மக்களின் அந்த கருத்துக்கள் கேட்கப்பட வேண்டும். இது மக்களின் உரிமை. கடன் கொடுத்தவர்களின் எண்ணங்கள் குறித்து மக்களின் கருத்துக்கள் பெறப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அடுத்த திங்கட்கிழமை முதல் கிரேக்க பொருளாதாரமும் சமூகமும் நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய தீர்வும் முன்னெடுக்கப்பட வேண்டும். யூரோ நாணயத்தை ஏற்றுக்கொள்வது குறித்து மக்கள் கருத்தை கேட்டோம். அதை தொடர வேண்டுமா என்பது குறித்து மக்களிடம் கேட்டுத்தானியாக வேண்டும் என்கிறார் கிரேக்கத்தின் நிதியமைச்சர். இதேவேளை ஜெர்மனியின் அதிபர் ஏஞ்சலா மெர்க்கல் அம்மியாரோ இன்று நள்ளிரவிற்குள் தீர்வு ஏதும் எட்டப்படுமா என்பது குறித்து ஏதும் அறிகுறிகள் இல்லை என பெர்லினில் செய்தியாளர்களிடம்
கூறினார். இன்று மாலை நிலவரப்படி ஐரோப்பாவில் நள்ளிரவு நேரத்தில் கிரேக்கம் வாங்கிய கடன்களின் ஒரு தொகுதியை திருப்பி அளிக்கும் காலக்கெடு முடிவடைகிறது. இதற்கு மாற்று வழிகள் ஏதும் இருப்பதற்கான யதார்த்த அறிகுறிகள் குறித்து எனக்கு ஏதும் தெரியாது. ஆனால் இன்று நள்ளிரவுடன் கிரேக்கத்துடன் பேச்சுவார்த்தைகளுக்கான அனைத்து வழிகளும் அடைக்கப்படாது என்பதிலும் நாம் தெளிவாக இருக்கிறோம். அப்படி செய்யாவிட்டால் ஐரோப்பிய ஒன்றியம் என ஒரு அமைப்பு இருப்பதில் அர்த்தமில்லை. பேச்சுவார்த்தைகளுக்கான கதவுகள் இன்னும் திறந்தே உள்ளன.
இன்று ஜெர்மன் அதிபர் நம்பிக்கை வெளியிட்டாலும் கிரேக்கம் இன்று நள்ளிரவிற்குள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வாய்ப்புகள் குறைவாக இருப்பது போலவே இப்போது தோன்றுகிறது.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தொகுத்து தமிழில் தந்தவர் பிரதீபன் புனிதசீலன். கிரேக்கத்தில் ஏற்பட்டுள்ள இந்த நிதி மற்றும் பொருளாதார நெருக்கடி இந்திய ஏற்றுமதிகளை பாதிக்குமா என்று இந்திய தொழில்துறை பொருட்கள் ஏற்றுமதியாளர்கள் சம்மேளனத்தின் தேசிய உறுப்பினர் கே ஆர் பாண்டியன் அவர்களிடம் கேட்டேன்.
நிச்சயம் யூரோப்பு பாதிக்கப்பட்டதுன்னா அதனுடைய பின்விளைவு இந்தியாலையும் இருக்கும். யூரோப்ல எக்கனாமி டவுன் ஆச்சுன்னா அவங்களோட பர்ச்சேசஸ் கம்மியாகும், ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிசினஸ் வால்யூம் கம்மியாகும். ஏற்கனவே ஏற்றுமதி பண்ணவங்களுக்கு ரூபாய் மதிப்புல யூரோஸ் கன்வெர்ட் பண்ணும்போது அதுலயும் ஒரு நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு இப்ப அடுத்தது நம்ம கண்டிப்பா நம்ம பிரைசஸ கரெக்ட் பண்ணிடுவோம் அந்த யூரோக்காக. ஆனா அப்படி பண்ணாலும் வால்யூம்ஸ் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
இப்ப உடனடியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கு பாதிப்பு இல்லைன்னா நீண்டகால அடிப்படையில வந்து ஒரு தாக்கம் ஏற்படக்கூடும்ங்கிறது வந்து ஒரு கசப்பான யதார்த்தமான உண்மை தானே?
நீங்க சொல்றது முற்றிலும் உண்மைதான். இப்போ கிரீஸுக்கு கடன் கொடுத்த நாடுகள் அந்த கடனை வசூல் பண்ண முடியல அப்படின்னா அவங்களோட பொருளாதாரம் பாதிப்படையும். அவங்களோட பொருளாதாரம் பாதிப்படைஞ்சதுன்னா நேச்சுரலி யூரோவோட மதிப்பு குறையும். யூரோவோட மதிப்பு குறைஞ்சிருந்ததுன்னா அப்போ ஏற்றுமதியாளர்கள் அந்த யூரோல பிசினஸ் பண்றவங்க எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படும். ஒண்ணு மதிப்பு குறையறதுனால, இன்னொன்னு வியாபாரமும் குறையும். வியாபாரம் குறையறதுனாலையும் பாதிப்பு ஏற்படும். அதனால கிரீஸுக்கு நேரா கடன் கொடுத்த நாடுகள் மட்டும்தான் பாதிப்படையணும் அப்படின்னு கிடையாது. அதோடைய பின்விளைவுகளாக யூரோப்போட சம்பந்தப்பட்ட எல்லா நாடுகளுக்குமே ஒரு பின்னடைவு ஏற்படும்.
நீங்கள் சார்ந்திருக்கின்ற அமைப்பு, அதாவது இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில், அப்ப நீங்க எப்படி அதை வந்து எதிர்கொள்ள போறீங்க? அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை ஈடுபட்டு வரீங்களா நீங்க?
நிச்சயமாக நாங்க அரசாங்கத்தோட இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கவலைகள் குறித்து அவங்க கிட்ட பேசியிருக்கோம். இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகள் வரும் அப்படின்னு எக்கனாமிக் அட்வைசர்ஸ் அவங்க எல்லாம் சொல்றது வச்சு நம்ம இந்திய தொழில் நிறுவனங்கள் எதுவும் பாதிப்படையாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு தரணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். கிரீஸ்ல இருக்கிற பிரச்சனையினால இந்தியா பாதிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லி உறுதியளிச்சிருக்காங்க. பிரச்சனைகள் இந்தியாவை நேரடியாக தாக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அரசாங்கம் எப்படி அதற்கு ரியாக்ட் பண்ண போறாங்கிறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் சார்.
ஐரோப்பாவுக்கான ஏற்றுமதியிலிருந்து விலகி மாற்று உபாயங்களை வந்து இந்திய உற்பத்தியாளர்கள் ஏற்றுமதி கவுன்சில் வந்து மனசுல வச்சிருக்கீங்களா?
நமக்கு பாதிப்பு நம்மளையும் வந்து அடையுங்கிறது நிச்சயமாக நாங்க புரிஞ்சுட்டு இருக்கோம். அப்படி வரும்போது மாற்று திட்டங்களுக்கும் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம எங்க இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் மெம்பர்ஸுக்கும் சம்பந்தமா அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது யூரோப்ப மட்டும் நம்பி இருக்காம மற்ற வளரும் சந்தைகளையும் கருத்துல கொண்டு மார்க்கெட்டை டெவலப் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது முழுமையாக பாதிப்புல இருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும் அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
இந்திய ஏற்றுமதியாளர்கள் வந்து வெளிநாட்டு ஏற்றுமதி அப்படிங்கிற அந்த மோகத்திலிருந்து வெளிவர வேண்டும் அப்படின்னு சில விமர்சனங்கள் தொடர்ந்து இந்தியாவுக்குள்ள ஒலிக்க ஆரம்பித்து வருகிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க, அதுல நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
நீங்க சொல்வது ஓரளவு உண்மை. வெளிநாட்டு ஏற்றுமதி மட்டும் நம்பி இருக்கிறவங்க நிச்சயமா பாதிக்கப்படுவாங்க. இந்தியன் மார்க்கெட் எப்பவுமே ரொம்ப பெரிய மார்க்கெட், எல்லா பிரச்சனைகளையும் தாங்கி இருக்கு. அதனால ஒரு 50% இந்தியன் மார்க்கெட்டையும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு 50% எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டையும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தா இந்த மாதிரி முழுமையான பாதிப்புகள்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம்.
இந்திய தொழில்துறை பொருட்கள் ஏற்றுமதியாளர்கள் சம்மேளனத்தின் தேசிய உறுப்பினர் பாண்டியன், அடுத்ததாக அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குகிறார் எல்ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலில் உடல் பருமனை குறைப்பது எப்படி என்பது குறித்த சுவாரஸ்யமான செய்தி ஒன்று. சாப்பிடுவதற்கு வாய்க்கு ருசியாகவும் இருக்க வேண்டும், ஆனால் அது உடலின் எடையை குறைக்கவும் உதவ வேண்டும். அப்படியானதொரு தீர்வுக்கு சில ரக காளான்கள் உதவக்கூடும் என்கிறது சமீபத்திய ஆய்வின் முடிவுகள். இதுகுறித்து பிபிசியின் செய்தியை தமிழில் தருகிறார் நந்தினி குருசங்கரன்.
சீன மருத்துவத்தில் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு காளான் விலங்குகளின் எடையை குறைத்துள்ளதாக தாய்வான் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். குடலின் இறுதிப்பகுதியான குதத்தில் வசிக்கும் பாக்டீரியாக்களை மாற்றியமைப்பதன் மூலம் உடலின் எடை அதிகரிப்பதை தடுக்க முடியும் என்று இவர்கள் தெரிவித்துள்ளனர். கனடர்மா லுசிடும் என்கிற காளான் இதை செய்வதாக நேச்சர் கம்யூனிகேஷன் என்கிற சஞ்சிகையில் வெளியாகியிருக்கும் ஆய்வு பரிந்துரை செய்துள்ளது. இந்த குறிப்பிட்ட காளான் உடல் எடை குறைப்பு சிகிச்சைக்காகவும் பயன்படுத்தப்படலாம் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் பரிந்துரை செய்கின்றனர். இந்த ஆய்வு சிறந்ததாக இருந்தாலும் இந்த காளான் சாற்றை ஒரு கோலா கேனுக்குள் ஊற்றி குடிப்பதன் மூலம் மக்களின் எடையை குறைக்க உதவாது என்றும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். கனடர்மா லுசிடம் என்கிற காளான் உடல் சுகாதாரம் மற்றும் நீண்ட ஆயுளுக்காக பாரம்பரியமாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாக ஷாங்குங் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதிக கொழுப்பு சத்துள்ள உணவு வழங்கப்பட்ட எலிகளுக்கு இந்த காளான்களையும் சேர்த்து உண்ண கொடுத்தனர் ஆய்வாளர்கள். வேறொரு தொகுதி எலிகளுக்கு இந்த காளான்களை கொடுக்காமல் ஆய்வு செய்தனர். இதில் காளான் கொடுக்காமல் அதிக கொழுப்பு உணவு மட்டும் கொடுக்கப்பட்ட எலிகள் முதல் 2 மாத காலப்பகுதியில் 42 கிராம் எடையை எட்டிப்பிடித்தன. அதே காலப்பகுதியில் அதிக கொழுப்பு சத்துள்ள உணவுடன் காளான்களும் சேர்த்து உணவாக கொடுக்கப்பட்ட எலிகளின் எடை 35 கிராமாக மட்டுமே இருந்தது. இதிலிருந்து இந்த எலிகளுக்கு கொடுக்கப்பட்ட காளான்தான் அவற்றின் அதிக எடை கூடாமல் தடுத்தது என்பது விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பாக இருக்கிறது. இதைத் தொடர்ந்து இந்த காளான் சாரானது தனி நபர்களின் உடல் எடை குறைப்பு, நாற்பட்ட அழற்சி மற்றும் இன்சுலின் எதிர்ப்பு போன்றவற்றுக்கான முன் உயிரியல் நிவாரணியாக பயன்படுத்தப்படலாம் என்று ஆராய்ச்சிக் குழுவினர் தங்களது அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். எனினும் இதுகுறித்த மேலதிக பரிசோதனைகள் தேவை எனவும், குறிப்பாக மனிதர்கள் மத்தியில் இதுகுறித்த மேலதிக ஆய்வுகள் தேவை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எலிகளின் உணவில் இந்த குறிப்பிட்ட காளானை சேர்த்துக் கொள்வதன் மூலம் அவற்றின் குதப்பகுதியில் இருக்கும் பாக்டீரியாக்களின் வகைகள் மாற்றப்படுவதாக தாய்வான் ஆராய்ச்சிக் குழுவினர் தெரிவித்துள்ளனர்.
பிபிசி செய்தியை தமிழில் தந்தவர் நந்தினி குருசங்கரன். அடுத்து அமெரிக்கா குறித்த ஒரு செய்தி. அமெரிக்காவில் நீண்ட காலமாக தொடரும் 9000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட எலும்புக்கூடு தொடர்பான வாத பிரதிவாதங்கள் மீண்டும் அங்கு தற்போது முனைப்பு பெற்றிருக்கிறது. 1996 வாஷிங்டன் மாகாணத்தின் கொலம்பியா ஆற்றங்கரையில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு மனித எலும்புக்கூட்டுக்கு கேனவிக் மேன் என்று பெயரிடப்பட்டது. அந்த எலும்புக்கூடு யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பிலான முரண்பாடு அமெரிக்க மானுடவியல் வல்லுநர்களுக்கும் அங்கு வாழும் அமெரிக்க பழங்குடி மக்களுக்கும் இடையே வலுப்பெற்றிருந்தது. அந்த பிரச்சினைக்கு தற்போது ஒரு அறிவியல் ரீதியான தீர்வுக்கு வழிபிறந்திருக்கிறது. இதுகுறித்த பிபிசியின் செய்தியை தமிழில் தருகிறார் சங்கீதா ராஜன்.
அமெரிக்காவில் கண்டெடுக்கப்பட்ட முழுமையான ஆதி மனித எலும்புக்கூடு என்று சொல்லப்படும் கேனவிக் மேன் சுமார் 9000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு மனிதருடையது என்று அறிவியல் உலகு அறிவித்தது. அமெரிக்க மண்ணில் வாழ்ந்த ஆதி மனிதர்கள் பற்றி இதுவரை அறியாத பல விடயங்களை இந்த எலும்புக்கூட்டின் மரபணுக்கள் மூலம் கண்டறிய முடியும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். ஆரம்பம் முதலே இதனை மறுத்த அமெரிக்க பழங்குடி மக்கள் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடானது தங்கள் மூதாதை ஒருவருடையது என்றும், அதனை மரபணு சோதனைகளுக்கு உட்படுத்துவதை தடுத்து எலும்புக்கூட்டை தம்மிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும், மரபுப்படி அதனை தாங்கள் புதைக்க விரும்புவதாகவும் அவர்கள் அரசை கேட்டிருந்தனர். நேட்டிவ் அமெரிக்கன் கிரேவ்ஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் ரிபேட்ரியேஷன் ஆக்ட் என்கிற அமெரிக்க சட்டத்தின் கீழ் பழங்குடியினர் சட்டப்போரில் குதித்தனர். மரபணு சோதனைக்கான சட்ட வெற்றி 2004 மானிடவியல் வல்லுநர்களுக்கே கிடைத்தது. மரபணு முடிவுகள் தற்போது வெளிவந்திருக்கிறது. கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடானது வேறொருவரை காட்டிலும் அமெரிக்காவில் தற்போது வாழும் பழங்குடி மக்களுடனேயே பொருந்தி வருவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் மேற்கொள்ளப்பட்ட உடற்கூற்றியல் ஆய்வுகளில் ஐரோப்பியர்களின் உடற்கூற்றியலோடு ஒத்த தன்மை கெனவிக் மேனில் காணப்பட்டது. ஆயினும் எலும்புக்கூட்டின் கை எலும்புகளிலிருந்து பெறப்பட்ட மரபணுக்களை உலகெங்கும் உள்ள மானிட மரபணுக்களோடு ஒப்பிட்டனர். ஆய்வில் ஈடுபட்ட கோப்பன்ஹேகன் பல்கலைக்கழக பேராசிரியர் எஸ் கே வெலர்சே இது குறித்து கருத்துரைத்த போது, எம்மிடம் முதலில் பதிலளிக்க வேண்டிய வினாவாக இருந்தது, இன்று வாழும் எந்த மானிட இனத்தோடு கெனவிக் மேன் அதிகம் பொருந்திருக்கிறது என்பதாகவே இருந்தது. ஐயமற்ற முறையில் அந்த எலும்புக்கூடு இன்று அமெரிக்காவில் வாழும் பழங்குடி மக்களோடு மிக அதிகமாக பொருந்துவதையே நாம் கண்டறிந்திருக்கிறோம். இந்த ஆய்வின் முடிவில் இந்த எலும்புக்கூட்டுக்கு உரிமை கோரிய அமெரிக்க பழங்குடிகளுடன் தொடர்புடையது என்பதால் இதை அவர்களுக்கே கொடுப்பதா, அல்லது இதை மேலதிக ஆய்வுகளுக்கு உட்படுத்த புதைக்காமலே வைத்திருப்பதா என்பதே தற்போது எழுந்திருக்கும் மில்லியன் டாலர் கேள்வி.
பிபிசி செய்தியை தமிழில் தந்தவர் சங்கீதா ராஜன்.
அனைவருக்கும் அறிவியல் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் எல் ஆர் ஜெகதீசன். இனி இருக்கும் நேரத்தில் லண்டனில் நடைபெற்று வரும் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகளின் முடிவுகள் குறித்த சில தகவல்கள். விம்பிள்டன் போட்டிகளில் 2வது இடத்தில் இருக்கும், அதாவது ஆடவருக்கான பிரிவில் 2வது இடத்தில் இருக்கும் சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர் இன்று தனது முதல் ஆட்டத்தில் போஸ்னியா ஹெர்சகோவினாவின் டெமினியர் ஜுமூரை 6-1, 6-3, 6-4 என செட் கணக்கிலும், 10வது இடத்தில் இருக்கும் ஸ்பெயினின் ரஃபேல் நடால் பிரேசிலின் தாமஸ் பெலூச்சியை 6-4, 6-2, 6-3 எனும் நேர் செட்களில் வென்றார்கள். எனினும் இந்த விம்பிள்டன் போட்டிக்காக ஆடவர் தரப்பட்டியலின் 13வது இடத்தில் இருக்கும் பிரான்சின் ஜோ வில்ஃபிரட் ஜோங்கா 5 செட்டுகள் போராடியே வெல்ல வேண்டியதாக இருந்தது. அவர் லக்சம்பர்கின் ஜைல்ஸ் மில்லை வெற்றி கொண்டார். மகளிர் பிரிவில் செக்கோஸ்லோவாக்கியாவின் பெட்ரோ குவிட்டோவா, கிக்கி பர்டஸ் நெதர்லாந்தைச் சேர்ந்தவரை வென்றுள்ளார். ரஷ்யாவின் எவிகேனா ருடினா பிரிட்டனின் லாரா ராப்சனை வென்றுள்ளார். மற்ற தகவல்கள் செய்திகள் நாளை. சந்திப்போம், வணக்கம்.